இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய், நெஞ்சமே அஞ்சாதே நீ, நெஞ்சமே அஞ்சாதே நீ, நெஞ்சமே அஞ்சாதே நீ. சிவனே செல்வர்களே, இன்றைக்கு நாம் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நம்முடைய சைவ மெய்ஞானிகள் எப்படி மதிப்பு போட்டிருக்கிறார்கள், அவருக்கு என்ன ஒரு மரியாதையை சைவத்திலே வைத்திருக்கிறார்கள், ஆகவே அந்த நோக்கிலே நாம் அணுகும் பொழுது திருவள்ளுவரை நம்முடைய சைவ மெய்ஞானிகள் எப்படி பார்த்தார்கள், திருவள்ளுவரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது வேறு. நம்மால் மதிக்கப்படக்கூடிய, நம்மால் வணங்குதற்குரிய சைவ மெய்ஞானிகள் திருவள்ளுவரை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பார்த்தார்கள். திருவள்ளுவர் என்றால் மிகப்பெரிய ஒருவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது, படித்தவனுக்கும் தெரியுது, படிக்காதவனுக்கும் தெரியுது, திருவள்ளுவர்னா ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தெரியுது எல்லாரும். ஆனால் உண்மையிலேயே அவர் பெரிய ஆள் தானான்னு எத்தனை பேருக்கு தெரியும்னா, தமிழ்நாட்டில் ஒரு 6 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 6 கோடி பேர்ல திருவள்ளுவர் உண்மையில் எப்படி சிறந்தவர்னு கேட்டால் எத்தனை பேருக்கு சரியா சொல்ல தெரியும்னு எனக்கு தெரியல. அரசாங்கமும் திருவள்ளுவருக்கு பல மரியாதைகளை செய்கிறது. 10 கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய திருவள்ளுவர் சிலை, 133 அடி உயரம். அந்த விழாவை சிலை திறப்பு விழாவுக்கு என்று ஒரு 1.5 கோடி ரூபாய், 11.5 கோடி ரூபாய் செலவு பண்ண காமிச்சிருக்கு அரசாங்கம் திருவள்ளுவருக்கு. அப்படியானால் இதெல்லாம் சேர்த்து அந்த திருவள்ளுவருக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் தகுதி உடையவர் தானா என்பதை நம்முடைய சைவ மெய்ஞானிகளின் வழி நின்று நாம் சிந்திக்கிறோம். அதாவது அரசு அவரை எப்படி பார்க்கிறது, நாம் அவரை எப்படி பார்க்கிறோம். திருவள்ளுவர் புலவரா, அவர் ஞானியா? திருவள்ளுவர் மாதிரி எத்தனையோ புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே, சங்கத்திலே பல புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் திருவள்ளுவரை மற்ற புலவரோடு ஒப்பிட்டு நாம் பார்ப்பதில்லை. அவர் ஒரு சிறந்தவர் என்று நாம் அவரை ஒரு சிறப்பான பார்வையில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே திருவள்ளுவரை புலவர் என்று சொல்லுவது அவ்வளவு பொருத்தமுடையதாகுமா என்றால், நம்முடைய பழைய முதல்வர் சொல்லிட்டார், புலவர்னு சொல்ல மாட்டேன், ஐயன்னு தான் சொல்லுவேன் அவரை அப்படின்னார். ஆகவே திருவள்ளுவர் புலவரா ஐயனான, ஐயன் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு அவருக்கு தான் அவருடைய டெபினிஷன் கொடுக்கணும். ஆனா நாம எப்படி பார்க்கிறோம் என்றால், நாம் ஞானியாக பார்க்கிறோம். அரசாங்கமும் திருவள்ளுவர் தினம்னு ஒன்னு கொண்டாடுது இல்லையா, நாம் திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்கிறோம். சைவத்திலே யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பீர்கள் ஆறுமணாவில் அவர்கள். அதுல சொல்லுவார், முதல்ல சொல்றது திருவள்ளுவருக்கு தான் சொல்லுவார். ஆகவே திருவள்ளுவருக்கு மாசி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் குரு பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற மரபு ஏற்கனவே சைவத்தில் இருக்கிறது, புதிது அல்ல. அப்ப என்ன தெரியுதுன்னா, நாயன்மாருக்கு என்னைக்கு நாம குரு பூஜை செய்ய ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே திருவள்ளுவருக்கு சேர்த்தா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரசாங்கம் சொன்னதை வச்சு நம்ம உயர்வு கொடுக்கவில்லை. ஆகவே கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நாம் திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்கிறோம். ஆனா ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டா, அரசாங்கம் சொல்லுகின்ற திருவள்ளுவர் தினத்தில் பண்ணிடக்கூடாது. அவங்க ஒரு திருவள்ளுவர் தினம்னே ஒரு நாள் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த திருவள்ளுவர் தினம் நமக்கு குரு பூஜை நாள் அல்ல. நமக்கு திருவள்ளுவருக்கு குரு பூஜை செய்ய வேண்டிய தினம் மாசி மாதம் உத்திர நட்சத்திரம். நாயன்மாருக்கெல்லாம் குரு பூஜை எந்த தினத்திலே நாம் செய்கிறோம் என்றால், அவர்கள் என்றைக்கு இந்த தூர உடம்பை விட்டு நீங்கினார்களோ, அவர்கள் முத்தி அடைந்தார்களோ, அந்த நாளை தான் குரு பூஜையாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சைவர்களுக்கு குரல் எத்தனை, குரல் எத்தனை, அதாவது அவருக்கு நிரம்ப அழகிய தேசியர்னு ஒருத்தர் இருந்தார். திருவருள் பையனுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார், திருப்பரங்குன்ற புராணம் போன்றதெல்லாம் பாடியிருக்கிறார். அவர் இந்த திருவருள் பையனுக்கு ஒரு பாயிரம் பாடியிருக்கிறார். அதிலே சொல்லுவார், திருக்குறளையும் சேர்த்துத்தான் சைவருக்கு குரல் அப்படிம்பார். ஏனென்று கேட்டால், திருவள்ளுவர் வீட்டுப்பால் சொல்லல, அறம்பொருள் இன்ப 3 பால் தான் சொன்னார், 3 பால் தான் அதுக்கு பேர, இன்னொரு பேர். அவர் வீடை வந்து நான் சொல்லலன்ட்டார். வீடு என்பது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமைத்து ஆகலின். துறவரமாகிய காரண வகையார் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையார் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றுமே ஆம் அப்படின்னு சொல்லிட்டார் பரிமேலழகர். அதனால வீட்டுப்பால் சொல்லலன்னு தெரியுது, நான்கு பால்னு பாடல. அது ஏன் அப்படி பாடலன்னு கேட்டா நிறம்பழகு தேசியில் ஒரு காரணம் சொன்னார். ஏன் சொன்னார் கேட்டா, திருவள்ளுவர் முக்காலம் உணர்ந்த ஞானி, பின்னாடி ஒருத்தர் வந்து வீட்டுப்பால குரல்ல சொல்ல போறாருங்கிறதுக்காக விட்டார். அப்படி சொன்னவர் தான் உமாபதி சிவம். ஆக திருவள்ளுவர் பயன் 101 குரல். ஆகவே சைவர்களுக்கு குரல் 1330 அல்ல, நமக்கு 1431 குரல் சைவர்களுக்கு. பயோரியா பல்பொடியை ஞாபகம் வச்சுக்கணும், 1431 அப்படின்னு யார் சொல்றாங்க, நிறம்பழகிய தேசியர் சொல்றார். அதுவும் சேர்ந்துதான் நமக்கு குரல். ஆகவே அவருக்கு நாம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி, பலவிதமா சிந்திக்கலாம் திருக்குறளையும் திருவள்ளுவரையும். ஒரு சிந்தனை, திருக்குறள் ஒரு நீதி நூல், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, யாருக்குமே நீதி நூல் தான். ஆனா இந்த நீதி நூல் என்பது சங்க காலத்திலே கடைச்சங்க காலத்திலே தோன்றிய நூல்கள், சங்க நூல் என்று வைத்துக் கொள்ளலாம், சங்கம் அறிவிய நூல் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அந்த சங்க நூல்களில் 36 நூல்கள் சங்க நூல்கள் இல்லையா, ஒரு பெரிய பெருமை. அதாவது மதுரைக்கே ஒரு பெரிய பெருமை என்னன்னா, சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தது. அந்த சங்கத்திலே 18 நூல்கள் என்று 18 நூல்கள் சங்க நூல்கள் என்று எண்ணப்படுகின்றன. 18 நூல்கள் மேல்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள். மொத்தம் 36 நூல்கள் சங்க நூல்கள். அதாவது தமிழனுடைய கலாச்சாரத்தையும் பண்பையும் வீரத்தையும் காதலையும் போற்றுகின்ற நூல்கள் 36 நூல் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழகம் அல்லது வாழ்ந்த தமிழர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய கல்வி எப்படி இருந்தது, அவருடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது, அவருடைய பண்பாடு எப்படி இருந்தது, அவருடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டுமானால் நமக்கு இந்த நூலை தவிர வேற நூலே கிடையாது. ஆகவே நம்ம தமிழ் மூத்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த தமிழ்லாம் சொல்லிக்கிறோம். இப்ப இங்க ஒரு வினா என்னவென்றால், அந்த சங்க நூல்களிலே 18 நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள், அந்த 18 நூல்களுமே நீதியதான் பேசுது. அது 4 அடிக்கு குறையா இருந்தா கீழ்கணக்கு, 5 அடிக்கு மேல இருந்தா மேல்கணக்கு, அவ்வளவுதான். அப்ப கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள்ல எதெல்லாம் சொல்லியிருக்குன்னா, 4 அடி, 4 மணி, 4 40, 5 இணை, 3/4, கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு 7 ஆதி என்பவை தைநிலைய வாங்கு கணக்கு. எல்லாத்துக்கும் பாட்டு பாடி வச்சிருக்காங்க, எதை எடுத்தாலும் செய்யலாம் தமிழ்ல. அவ்வளவு ஆற்றல் இருந்திருக்கு அந்த காலத்தில், எதை சொன்னாலும் செய்யல சொல்றதுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த 18 நூல்களுமே நீதியை தான் சொல்லுது. அன்னைக்கு சொன்ன எத்திக்ஸ், உலக நீதின்னு பேரு, எத்திக்ஸ். அந்த உலக நீதியை சொல்லக்கூடிய அந்த நூல்களிலே இவ்வளவு நூல் நீதியை பற்றி சொல்லியிருக்கு, 1-2 இல்ல, இந்த 18 நூல்களும் நீதியை பற்றி சொல்லியிருந்தாலும் திருக்குறளுக்கு ஒரு சிறந்த ஏற்றம். அதையும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் திரிகடுகம் 4 அடியார், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. 4 அடியார் அது ஒரு சிறந்த திருக்குறளுக்கு அடுத்து எண்ணப்படுகின்ற ஒரு நீதி நூல். இன்னும் சொல்ல போனா சங்க நூல் வரிசையில் அதான் முதல் இருக்கு, 4 அடி 4 மணின்னு ஆரம்பிக்குது பாட்டு. இப்போ அப்படியானால் இந்த மற்ற ஏனைய 17 நூல்களுக்கும் இல்லாத ஒரு ஏற்றம் திருக்குறளுக்கு ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி. 17 நூல்களுக்கும் இல்லாத ஒரு ஏற்றம் இந்த திருக்குறளுக்கு மட்டும் வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணார் ஜியு போப். இந்த சிந்தனை என்னுடைய சிந்தனை இல்லை, ஜியு போப் அவர்கள் திருக்குறளை முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் பயனை முழுச்சியும் பண்ணியிருக்கிறார். எத்திக்ஸ் ஆஃப் குறள் என்று 1330 குறளையும் அருமையாக மொழிபெயர்த்து அதுக்கு இன்ட்ரோடக்ஷனும் சொல்லியிருக்கிறார் ஒன்னொன்னுக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு காரணம் சொல்றார், அந்த காரணம் தான் ரொம்ப, ஏன்னா நம்ம சிந்திக்காத ஒரு கோணத்தில் அவர் சிந்திக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். மேல்நாட்டிலிருந்து வந்தவர் தான், கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக வந்தவர் தான், தமிழை இங்கே வந்துதான் படித்தார், சைவ சித்தாந்தம் இங்கே வந்துதான் படித்தார், இதெல்லாம் இவ்வளவு குறைகள் நிறைகள் அவருக்கு இருந்தா கூட. அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவரை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் அந்த எத்திக்ஸ் ஆஃப் குறள் என்கின்ற நூல்ல 300 சொல்றார். திருவள்ளுவர் பேசஸ் இஸ் எத்திக்ஸ் ஆன் த கிராண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் திரிபதார்த்தா. திருவள்ளுவர் பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள் அடிப்படையில் தான் திருக்குறளை செய்திருக்கிறார். இது எந்த தமிழனும் தனியா துணிஞ்சு சொல்லல, நான் கவனிக்க வேண்டும். திருவள்ளுவர் பேசஸ் இஸ் எதிக்ஸ் ஆன் த கிராண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் திரிபதார்த்தா, பதி பசு பாசம் என்கின்ற மூன்று இந்த முப்பொருள் உண்மையின் அடிப்படையில் தான் திருக்குறளை அவர் செய்திருக்கிறார். ஒரு மூணே மூணு வார்த்தை மட்டும் சொல்றேன் சொன்னது. His creed is not a godless creed as that of the Jains or Buddhist. அவருடைய கொள்கை ஜைனர்களை போலவோ பௌத்தர்களை போலவோ கடவுள் மறுப்பு கொள்கை அல்ல. தெளிவா சொல்லிட்டார். His creed is not a godless creed as that of the Jains or Buddhist. அடுத்த வார்த்தை சொன்னாரு, In this respect, I find a great disparity between his work and Naladiyar. இந்த வகையிலே நோக்கும் பொழுது நாலடியாருக்கும் திருக்குறளுக்கும் நான் ஒரு பெருத்த வேறுபாட்டை காண்கிறேன். மூணு சென்டென்ஸ் மணி மணியா சொல்லியிருக்க. அது என்னன்னு கேட்டா அந்த கடைசி சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இறுதிக்கு நேரம் அப்புறம் தான் சொல்றேன், இப்ப சொன்ன நேரம் ஓடினு இல்லையா, தமிழ்லயே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அவருடைய கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் உள்ள பெருத்த வேற்றுமை என்ன என்றால், பதிப்பசு பாசம் என்ற உண்மையை ஒத்துக்கொண்டு திருவள்ளுவர் பேசுகிறார், ஆனால் நாலடியார் அப்படி பேசவில்லை. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, திருக்குறளின் நீதி பொதுவாக சொல்லியிருந்தாலும் கூட அவர் அந்த கடவுள் கொள்கையினுடைய அடிப்படையில் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தெரியும் அப்படியே சொல்லிவிட்டார். பதிப்பசு பாசம்னு சொல்லிடுறார். அந்த பதிப்பசு பாசம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையின் அடிப்படையிலே அவர் நீதிகளை வலியுறுத்தினார். அதனாலதான் அவரை வந்து எல்லோருமே பெரும்புலவராகவும் தெய்வப்புலவராகவும் மதித்ததற்கு காரணம் என்று தெரிகிறது. இதுல நமக்கு மற்றவர்கள் அப்படி இல்லை. இது ஒரு அருமையான ஒரு அவருடைய பார்வை, ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நான் எடுத்துக்கொண்டேன், இந்த சைவ மெய்ஞானிகள் திருவள்ளுவரை எப்படி பார்த்தார்கள் என்றால், பல பிரமாணங்கள் நமக்கு வருகிறது. இன்னும் சொல்ல போனா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நமக்கு அருளி செய்த நம்முடைய சந்தான குறவர்கள் எப்படி திருவள்ளுவரை பார்த்தார்கள் என்றால், ஔவையாருடைய பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் ஒரு வாசகம் என்று உணர். ஆகவே இந்த நூல்கள் எல்லாம் ஒரே கருத்தை தான் பல்வேறு நோக்கிலே கூடியிருக்கின்றன என்பதை மிக தெளிவாக ஔவையார், ஔவையார்னா சாதாரண ஆள் இல்ல, சரஸ்வதியினுடைய அவதாரம். நான் முதல்ல பாடின பாட்டு ஔவையாருடைய பாட்டு தான், சரஸ்வதியே தான் ஔவையாராக வந்தார். அவரே இப்படி சொல்லியிருக்கார், இந்த திருக்குறளை பற்றி மிகவும் நுட்பமாக ஆராய்ந்து சொன்ன சில அறிஞர்களுடைய நூல்கள் சிலவற்றை நான் சொல்லுகிறேன். நீங்க இன்னும் ரொம்ப தெரியுமா அதை தெரியும் நினைச்சா அதெல்லாம் படிக்கலாம் நீங்க. அதாவது திருக்குறளின் உட்கடக்கை சைவ சித்தாந்தம், ஆசிரியர் வஜ்ரவேலு முதலியார் அவர்கள், பார்க்கலாம். திருவள்ளுவர் சித்தாந்த சைவரே, எழுதியவர் வாலயானந்த சுவாமிகள். ரொம்ப அருமையான புத்தகம், நீங்க ரொம்ப சின்ன புத்தகம் தான். அம்மாவோட இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, திருக்குறளின் உட்கடக்கை சைவ சித்தாந்தம் என்ற அம்மா மூலமாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வஜ்ரவேலு முதலியார் அவர்கள் ஆசிரியர்கள், நூல் கிடைக்கிறது. அதுபோல வாலயானந்த சுவாமிகள் எழுதிய, அவர்தான் சித்தாந்த படவிளக்கம் என்கின்ற ஒரு அருமையான நூலை அவர் எழுதியவர். அவர் எழுதியிருக்கிறார் சித்தாந்த திருவள்ளுவர் சித்தாந்த சைவரே, அதுவும் இப்ப கிடைக்குது, நம்ம கழகத்திலே கிடைக்குது. அதுக்கப்புறம் திராவிட பிரகாசிகை என்று ஒரு நூல் இருக்கிறது, அதை எழுதியவர் சபாமதி நாவலர். திருவாவூரரை ஆதீனத்திலே மகாவித்வானாக இருந்தவர் வடகோவை சபாமதி நாவலர் பேர். அதுல திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதுக்கு பேரு திராவிட பிரகாசிகைன்னு பேர், திராவிட பிரகாசிகை. அதாவது தமிழிலே வந்த பல தரமான நூல்களுடைய தொகுதின்னு இருக்கும். எல்லா நூலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அருமையான நூல் இப்ப கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதை எழுதியவர் திருவாவூர் ஆதீனத்து மகாவித்வானாக இருந்த வடகோவை சபாபதி நாவலர்னு பேர், யாழ்ப்பாணத்து சிலானை சேர்ந்தவர். அவரும் திருவள்ளுவர், நடை கொஞ்சம் கடினமா இருக்கும், அது நல்ல அருமையான தமிழ் நடை. அப்புறம் நாரா முருகவேலவர்கள் திருக்குறள் கட்டுரைகள் என்று நிறைய எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு, அதாவது மேலும் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரி அருமையான நூல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே திருக்குறளுக்கு நம்முடைய சைவ மெய்ஞானிகள், அதே நம்ம குறிப்பாக நம்முடைய மெய்கண்டார், இந்த மெய்கண்டார் என்ன செய்கிறார் என்றால், பத்தாம் சூத்திரம் இனிமே ஐயா சொல்ல போறாங்க. பத்தாம் சூத்திரம் சொல்லுவது சிவ யோகம், யோகத்தை பற்றி சொல்லப் போகிறார். அங்க சொல்லுவார், திருவள்ளுவர் திருக்குறளிலே சொல்லப்பட்ட யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோருக்கு உயர்ந்த உலகம் புகுனர். இங்கே ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுப்பது? நேற்று கூட லேச சொன்னேன், மெய்கண்டார் தான் பத்தாம் சூத்திரத்திலே ஏகனாகி இறைவனிற்றால் ஒழிய யான் எனது என்னும் செருக்கு அறாது. அப்படியானால் அதை இன்னொரு நோக்கில் என்னை பார்த்தால், அந்த திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் தான் பத்தாம் சூத்திரம் என்று கூட சொல்லலாம். அப்போ ஒரு திருக்குறளுக்கு மெய்கண்ட தேவநாயனாரே விளக்கம் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு திருக்குறளுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த கேள்வியை கேட்டால், யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுக்கிறது? அவர் சொல்லல, எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லல, செருக்கு அறுத்தா வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் சொன்னார், அவ்வளவுதான். எப்படி அறுக்கிறதுன்னு அவர் சொல்லல திருவள்ளுவர். இன்னைக்கு திருக்குறளுக்கு ஏற்றம் கொடுக்கிற எல்லாருக்கும் போய் கேட்டா நிச்சயமா 100 பேர் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா 100 பதில் சொல்லுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா திருக்குறள் இன்னைக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக, இன்னைக்கு சுஜாதா வரைக்கும் திருக்குறளுக்கு உரை எழுதியாச்சு, யாருனாலும் உரை எழுதலாம். ஆமா, அதான் ஜாஸ்தி விக்குதோ அது வரையா. ஆகவே யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுப்பது என்பதற்கு மெய்கண்டார் தான் பத்தாம் சூத்திரத்திலே சொல்லுகிறார். ஆகவே ஒரு திருக்குறளுக்கு அவரே விளக்கம் சொல்லுகிறார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சிறப்பு, திருவள்ளுவருடைய சொல்லை, அதாவது 3 பேருக்கு மட்டும் அவர்கள் சொன்னதை ஆணைன்னு எடுத்துக்கொள்வாங்க. சைவத்தில் ஒரு மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 இருக்கு. ஒன்று சிவஞான போதம், தொல்காப்பியம், திருக்குறள். இந்த 3 நூல்களையும் ஒருவன் தெளிவாக கற்றிருந்தால்தான் அவன் தமிழன் என்று கூட சொல்லலாம். மற்றபடினா பிறப்பாய் தமிழன் அது இல்லை, நம்ம சொல்லல. ஆனா அது நம்ம எங்க வாதியார் சொல்வார், இந்த 3 நூல் படிச்சிருந்தா தான் தமிழன் பார், எங்க வாதியார் அப்படி சொல்வார். அது ஏன் சார் அந்த 3 நூலை சொல்றீங்கன்னு கேட்டால் அது ஒரு காரணம் சொல்வார், அதாவது தமிழனுடைய பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழனுடைய ஒழுக்கம் பண்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறள் கற்றிருக்க வேண்டும், தமிழ் மொழியுடைய இலக்கணத்தை தெரிய வேண்டும் என்றால் தொல்காப்பியம் கற்றிருக்க வேண்டும், தமிழனுடைய கடவுட்டுக் கொள்கை என்ன என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் சிவஞான போதம் கற்றிருக்க வேண்டும். ஆகவே இந்த 3 நூல்களையும் ஒருவன் கற்க வேண்டும். நீ சி போ படிச்சிருக்கியா? இல்லை. சி போ அப்படி சொல்லுவார். நீ சிவஞான போதம் படிச்சிருக்கியா? இல்ல. சி போ அப்படிம்பார். ஆகவே அந்த 3 நூல்களுக்கும் பெரியவங்க என்ன வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறப்பு வைத்தார்கள், அந்த 3 ஆசிரியர்கள் மட்டும் அவருடைய சொல்லை ஆணை என்று எடுத்துக் கொண்டார்கள் என்று திருவள்ளுவர் கூறியிருப்பதனால் சொல்லப்படாது. இன்னைக்கு மேடையில் சொல்லிட்டு இருக்கான், அன்றே சொன்னான் திருவள்ளுவன் அப்படிமா. உண்மையிலேயே திருவள்ளுவருக்கு மரியாதை இருந்தா அந்த வருமா, அந்த சொல் வருமா? வராது. அது இயற்கை வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனால் சைவத்தை சிறப்பு வைத்தார்கள், இலக்கணத்தை பற்றி சொன்னால், தொல்காப்பியன் சொன்னால் அது ஆணை, அது கூற்று அல்ல. கடவுள் கொள்கையை பற்றி பேசினால் மெய்கண்டார் சொன்னால் அது ஆணை. தமிழனுடைய நாகரிகம் பண்பாட்டை சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவர் சொன்னால் அது ஆணை. ஆகவே அவர் சொல்லியிருக்கிறாரே சொல்லப்படாது நாங்கள் என்று திருவள்ளுவர் ஆணை தந்தமையின் என்று ஆசிரியர் ஆணை கொடுத்தமையின் அப்படிதான் எழுதுவாங்க. ஆகையினால் இதுக்கு சார்ந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா, திருக்கழிட்டு படியார் என்கிற நம்முடைய ஞான சாஸ்திரம், 14 நூல்களில் உங்களுக்கு அதை பாடமாக நடத்தவில்லை. அருமையான நூல், சிவஞான போதத்துக்கு முந்தின நூல், அது ஒரு பெரிய சிறப்பு. சிவஞான போதத்துக்கு முன்னாடி வந்த சாஸ்திரம் திருக்கழிட்டு படியார். நடராஜ பெருமானே இந்த நூலை ஏற்றுக்கொண்டார். ஏன் திருக்கழிட்டு படியார் என்று பெயர் என்றால், அந்த ஆசிரியர் அரங்கேற்ற வரும்பொழுது தில்லைவாளர்கள் வழக்கம் போல முடியாதுன்னு சொன்னாங்க. தில்லைவாளர்கள் போல இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க போல தெரியுது. ஆகவே அவர் சொன்னாரு, ஒன்னும் இல்ல, நான் அரங்கேற்றலாம் வேண்டாம், என்னுடைய புத்தகத்தை இங்க நான் நடராஜருடைய சன்னியில் அரங்கேற்ற வேண்டும் சொன்ன அவர் கண்டிஷன் போட்டான் தில்லைவாளர்கள். அந்த திருக்கழிட்டு படி என்று சொல்லக்கூடிய நடராஜருடைய சன்னியில் இருக்கக்கூடிய யானை, அதை பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் 5 படி இருக்கும், அதுக்கு பஞ்சாக்கரப்படின்னு பேர். நடராஜருக்கு முன்னாடி ஒரு 5 படி இருக்கும், அதுக்கு பேர் பஞ்சாக்கரப்படின்னு பேர். அந்த 5 படியும் சேர்ந்து ஒரு யானையினுடைய மத்தகம் இருக்கும். இல்லையா, அது பிரணவம். அதுக்கு பஞ்சாக்கரப்படின்னு பேரு. அதனுடைய அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிரணவமும் பஞ்சாக்கரமும் ஒன்று என்பது அர்த்தம். பிரணவத்தினுடைய விரிதான் பஞ்சாச்சரம். அது திருக்கயிற்றுப்படின்னு பேர் அதுக்கு, அது பஞ்சாக்கரப்படி. அப்ப வந்து சொன்னா இந்த நூலை நீ கீழே வையும் இல்லையா, இந்த யானை உயிர் பெற்று அந்த நூலை எடுத்துக்கொண்டு நடராஜர் பாதத்தில் வச்சதுன்னா நாங்க ஏத்துக்கிறோம்னா கொடுக்க மாட்டாதான் சினையாட்ட காமிச்சான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆகவே அரங்கேறக்கூடாதுன்னு நினைத்தார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த யானை உயிர் பெற்று அந்த பிம்பிக்கையிலே இவருடைய நூலை எடுத்து நடராஜர் பாதத்தில் வச்சுதான். அதாவது இதுக்கு பேர் காரண பெயர் திருக்கிழிட்டுப்படியார். அந்த நூல சொல்வார் ரெண்டு குரலை எடுத்துக்கொண்டு சொல்வார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையான், சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுக என்றமையான். ரெண்டு திருக்குறளை அப்படி எடுத்துக்கிறார். எடுத்துக்கொண்டு என்று திருவள்ளுவர் ஆணை கொடுத்ததனால் நம்ம ஆசிரியர் நாம் சந்தாக சாத்திர நூல ஒருத்தர் என்று போற்றக்கூடிய அந்த உய்ய வந்த தேவநாயனார் என்ன சொல்கிறார் என்றால், திருவள்ளுவர் ஆணை தந்தமையின் என்று ரெண்டு குரல் அப்படி சொல்றார். ரெண்டு குரலை மேற்கோளாக திருக்குறிப்படியால் எடுத்து காட்டுகிறார். வேண்டுங்கால் வேண்டும் என்ற திருக்குறள், சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் என்றமையான் என்கிற திருக்குறள். அதே போல நெஞ்சுவிடு தூது, இன்னைக்கு நான் அணுகுவது போறாமே திருவள்ளுவரை, நம்முடைய நம்ம ஞானிகள் திருவள்ளுவரை எப்படி பார்த்தார்கள் என்ற நோக்கம் தான் நான் அணுகிறேன். அதிலிருந்து மாறி பார்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. உண்மை விளையாது. நெஞ்சுவிடுத்துவது, நெஞ்சுவிடுத்துவதுன்னா என்ன அர்த்தம், அந்த 14 சாதரத்தை அருமையான நூல், தன்னுடைய நெஞ்சை தன்னுடைய ஞானாசிரியராகிய மறைஞான சம்பந்தத்திலே தூது விடுகிறார் என்று அமைத்த ஒரு அருமையான ஒரு நூல். அதுல ஒன்னு சொல்றார், தலைப்பட்டார் தீரத் துறந்தார் ஒரு திருக்குறள் அப்படி எடுத்துக்கிறார். உண்மையான துறவை யார் மேற்கொள்ள முடியும், அருமையான கேள்வி. துறவு உண்மையான துறவு எது அப்படின்னு கேட்டா, தீரத் துறந்தார் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சொல்றார் தலைப்பட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே அந்த முயற்சியை மேற்கொண்டவர்கள். தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர், இவ்வளவுதான் குறள்ல இருக்கு. ஆனா திருக்குறள்ல அந்த திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டார், எதை தலைப்பட்டார்னு சொல்லல. திருவள்ளுவர் இந்த மாதிரி நிறைய சேட்டை பண்ணியிருக்கார், அதாவது சொல்லியிருக்கிறாரு ஆனா என்னன்னு சொல்ல மாட்டார், அதான் உயிர்த்து விட முடியாது விட்டுருவார். தலைப்பட்டார் தீரத் துறந்தார், எதை தலைப்பட்டார்னு சொல்லல இல்லையா. அது என்ன பண்ணார், அந்த நெஞ்சு விடுதலை சொல்வார், அதுக்கு அதை நிரப்பி வைக்கிறார், அந்த டேஷ் டேஷ் போட்டார் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல. அதனால அதை எழுதுவார், உமாவேசன் எழுதுவார், முன்னம் பதியறிவை தலைப்பட்டார். உண்மையிலேயே உண்மையான துறவை யார் மேற்கொள்ள வேண்டும் முடியும் தெரியுமான்னு கேட்டார். யாரால முடியும் தெரியுமா, துறவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ காவி வேட்டியை கட்டிட்டாலும் துறவு இல்ல, இன்னைக்கெல்லாம் அப்படிதான் நிறைய துறவிகள்லாம் இருக்கிறாங்க. உண்மையான துறவு யாரால மேற்கொள்ள முடியும் என்றால், ஏற்கனவே சிவபெருமானுடைய பதியறிவை தலைப்பட்டவர்கள்தான் துறவை மேற்கொள்ள முடியும். அதனால சொன்னார், முன்னம் பதியறிவை தலைப்பட்டார் என்று அந்த திருக்குறளுக்கு ஒரு சின்ன ரிஜாயிண்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது ஒரு ரிஜாயிண்டர் கொடுத்தார். அந்த சொல்லி இன்னொன்னு சொன்னார், முன்னையும் பின்னையும் வச்சார். முன்னாடி என்ன சொன்னாரு, முன்னம் பதியறிவை தலைப்பட்டார் அப்படின்னு சொன்னாரு. கடைசி சொன்னாரு, என்று மெய் வைத்த சொல்லை, திருவள்ளுவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன மெய் வைத்த சொல்லை, முன்னையும் பின்னையும் போட்டார். சாஸ்திரத்துல மூலத்திலே இருக்கிற ஒண்ணு மறுக்க முடியாது. என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன மெய் வைத்த சொல்லை என்று நம்முடைய உமாபதி சிவம் 8 நூல்களை அருளி செய்த உமாவசிவமே அந்த குரலுக்கு அப்படி ஒரு விளக்கம் தருகிறார் என்று சொன்னால், அந்த திருக்குறளை பெரியவர்கள் எப்படி நோக்கியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதே போல மாவாடியம், மாவாடியம் இல்லைன்னா நமக்கு வந்து சைவ சித்தாந்தத்துக்கு எல்லையே தெரியாது, அப்படிதான் இருந்திருப்போம். எல்லையிட்டு காட்டினார் சிவஞான முனிவர். அதுல மாவாடியத்தை எழுத தொடங்கும் பொழுது அந்த முதல் எழுதினார், வாழ்க அந்தனர் என்ற ஞானசம்பந்தருடைய பாசுரம், அதுக்கப்புறம் நமசிவாய வாழ்க என்ற திருவாசகம், அதற்கு அடுத்தாக எழுதினார் அகர முதலை எழுத்தெல்லாம். ஆகவே சிவஞான முனிவர் தன்னுடைய நூலை தொடங்குவதற்கு முன்பாக இந்த திருப்பாசுரத்தையும் திருவாசகத்தையும் திருக்குறளையும் எடுத்துக்கொண்டு அந்த பாஷ்யத்தை தொடங்க காரணத்தினாலே திருக்குறளையும் நாம் திருஞான சம்பந்தருடைய வாக்குக்கு ஒப்பாக, மாணிக்கவாசருடைய வாக்குக்கு ஒப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஆணை. அதிலிருந்து உயித்து உணர வேண்டியிருக்கிறது. அதே போல திருமந்திரத்திலே ஒரு ஆட்சி வருகிறது. திருக்குறளையும் என்ன சொல்வார்னா செம்பொருள்னர். இன்னைக்கு ஆறாம் ஜோதி அருமையான சூத்திரம், சிவபெருமானை சிவசத்துனர். ஆறாம் ஜோதியில நுட்பமே அதுதான், சிவசத்துனர் மிகின்றார். திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா செம்பொருள் அப்படின்னார். இந்த செம்பொருள் என்னையே பேர் வச்சாங்கன்னு கேட்டா மூணுமே பொருள். கவனிக்க அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த பதிவு பசுபாசம் மூணுமே பொருள் தான், ஆனால் என்றைக்கும் மாறாத தன்மையை உடையதான் செம்பொருள். அப்ப செம்பொருள் எதுவா இருக்க முடியும்? சிவன் தான் செம்பொருள். ஆகையினால மிக அருமையாக பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. உனக்கு பிறப்புங்கிற பேதமை நீங்கணுமா? சிறப்புங்கிற செம்பொருள் காண்பது அறிவுன்னு சிவம்னு சொல்லல. அந்த செம்பொருள் என்ற வார்த்தையை எங்கிருந்து எடுத்தார் திருவள்ளுவர் என்று கேட்டால் திருமந்திரத்திலிருந்து எடுத்த. திருமந்திரத்தில்தான் செம்பொருள் இசைக்கோட்டு சிவன் சொன்னார். செம்பொருளான சிவம் எனலாமே. ஏற்கனவே திருமூல தேவநாயனார் திருவள்ளுவருக்கு முன்னாடி உள்ளவர். இந்த திருக்குறள் நமக்கு அரங்கேறிய காலம் கிமு 31 என்று வரையறுத்திருக்கிறார்கள். இது வரலாற்று ஆசிரியர்கள். திருக்குறள் அரங்கேறும் பொழுது இந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் உக்கிர பெருவெழுதி. திருக்குறள் அரங்கேறிய பொழுது இந்த பாண்டிய மன்னன் பேர் என்ன? உக்கிர பெருவெழுதி. அது அரங்கேறிய காலம் 31 கிமு 31 என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருமந்திரத்தினுடைய காலம் அப்படின்னு கேட்டால் வெள்ளைவாரணனார் அவர்கள் பன்னிருதுமுறை ஆராய்ச்சி என்ற நூலை எழுதிய கா வெள்ளைவாரணனார் அவர்கள் மிக அருமையாக சொல்கிறார்கள். கிமு 6000 கிமு 3000 வரைக்கும் இருக்கலாங்கிறார் திருமூலர். அப்படியானால் அவர் திருவள்ளுவருக்கு முன்னாடி உள்ளவர்னு தெரியுது. ஆகையினால அந்த திருமந்திர சொல்லாட்சியை இன்னும் சொல்ல போனால் 12 திருமுறைகளிலேயுமே காலத்தால் முற்பட்டது திருமந்திரம் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது செம்பொருளான சிவம் எனலாமே. அதாவது சிவத்தைத்தான் செம்பொருள் என்று சொல்ல முடியும்னு திருமூலர் சொன்னதுனால அந்த திருமூலர் வாக்கை அப்படியே பிடித்துக்கொண்டு திருவள்ளுவர் அப்படியே செம்பொருள் என்று பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று மிக அருமையாக அதை சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சொல்லாட்சி, திருவள்ளுவரில் வரக்கூடிய சொல்லாட்சி, இறைவன் குணமுட உடையவனா குணம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னார்? என் குணத்தான் அப்படின்னு. இந்த என் குணத்தான் என்பது இங்க ஒரு கேள்வி சிந்தனை. இறைவனை குணமே இல்லாதவன் சொன்னா என்ன சார் இருந்தது அப்படின்னு கேட்டா என்ன சிக்கல் வருது தெரியலையே. இறைவனை போய் குணமே இல்லைன்னு வச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்டா, தர்க்க சாஸ்திரத்துல ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த பொருளே இல்லைன்னு அர்த்தம். ஐயா அருமையா ஒரு டெபினிஷன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் என்றால் என்ன? என்ன சொன்னாங்க விளக்கம் ஞாபகம் இருக்கா? குணத்திற்கு இருப்பிடமாக இருப்பது பொருள். அப்ப ஒரு பொருளை அது தர்க்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய விளக்கம். தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் விளக்கம் கொடுக்குது. அப்ப ஒரு பொருள் இருக்கிறது ஆனா அதுக்கு குணமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பொருளே இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே அப்ப நிர்குணம்னு சொல்லியிருக்கே, அப்ப சைவசிதானதுக்கு விரோதமா அது? உபநிஷத்துல வருதே நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் மெய்கொண்டாரே சொல்றாரு. இறைவன் மூணு வார்த்தை போடுது உபநிஷத்து, நிர்குணன் நின்மயன் நித்யானந்தன். அதுக்கு என்ன பொருள் நீங்க கொள்ள போறீங்க அப்படின்னு கேட்டா பெரியவங்க என்ன சொன்னாங்க, அங்கே நமக்குரிய மூன்று குணங்கள் இல்லாதவன் தான் அர்த்தம். குணமே இல்லாதவன் அர்த்தம் வேற, நமக்குரிய மூன்று குணங்கள் இல்லாதவன் ஆகவே நிர்குணன். இல்லை என்றால் குணமே இல்லாதவன் என்று கொண்டால் அந்த பொருளே இல்லை என்று ஆய்விடும். ஆகவே இந்த என் குணம் என்பது எங்கே இருந்து திருவள்ளுவர் எடுத்து அதை நமக்கு ஆராய்ச்சி. என் குணத்தான் தலை வணங்கா தலைனர். அந்த எட்டு குணம் எங்கிருந்து எடுத்தார்? அந்த சொல்லாட்சி எங்கிருந்து எடுத்தார் திருவள்ளுவர் என்றால் அது சிவாகமங்களிலிருந்து எடுத்தார். ஆகவே பதிமையாளர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இவ்வாறு சைவாகமத்தில் கூறப்பட்டது அப்படின்னாரு. ஐயாவும் சொன்னாங்க இல்லையா? ஆனா பதிமையாளர் ஒன்ன சொல்ல விட்டுட்டாரு, திருவள்ளுவர் என் குணத்தான்
அது ஆகமம்னு சொல்லல. பரிநீரகர் ஆகமம் எந்த ஆகமம்னு சொல்லல. அது எந்த ஆகமத்தில் இருக்கு என்றால் சர்வ ஞானோத்தர ஆகமம். சர்வ ஞானோத்தர ஆகமம் என்ற ஆகமத்திலே வரக்கூடிய சொல்லாட்சி தான் என் குணத்தான் என்பது. ஆகவே அப்ப சைவம் சொல்லுகின்ற என் குணத்தை உடையவன் என்ற கொள்கை திருவள்ளுவருக்கு முற்றும் உடன்பாடு. அதனால அப்பர் சுவாமிகள் சொன்னார், எட்டு கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். எப்பயுமே நம்ம நம்ம ஆசிரியர் என்ன சொல்றாங்க தானே பார்க்கணும். அவர் ஒன்று கொலாம் என்ற விட நிறுத்த திருப்பதியத்தில் அப்பர் சொன்னார், எட்டு கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் சொன்னார், என் குண பஞ்சரனே. முருகனை சொல்றாரு, என் குண பஞ்சரனே, எட்டு குணங்களுக்கு உறைவிடமானவனே. சிவபெருமானை சொல்றதுனா முருகனுக்கு உண்டு. அதேபோல நெஞ்சி விழுத்துவதுங்கிற நூலில் சொன்னார், யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை. அப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க எழுத தெரியணும். சிவபெருமானுக்கு எட்டு குணம் உண்டு என்பதை சைவ நூல்கள் எங்கே கூறுகின்றன, மேற்கோள் காட்டவும் அப்படின்னு சொன்னாதான் நீ சிக்கல் தெரியும். மூணு மேற்கோள் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு அப்பர் சுவாமிகளை விடந்தீர்த்த பதிகம், விடந்தீர்த்த திருப்பதிகம் ஒன்று கொலாம் என்று அப்பூதியுடைய மகனை உயிர் பெற்றிடுவதற்காக பாடிய பதிகம். கந்தர் அனுபூதியில என் குண பஞ்சரனே என்று சொல்கிறார். நெஞ்சு விடுத்துவது நூறாவது கண்ணில, நெஞ்சு விடுத்துவது நூறாவது கண்ணி அங்கே சொல்றார், யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை. ஆகவே சிவாகமத்திலே சொன்ன அந்த செய்தியை அப்படியே அவர் எடுத்துக்கொள்வதனாலே சிவாகமங்களின் அடிப்படையில் தான் அவர் நீதிகளை போதிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தாப்புல தேவார ஆசிரியர்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான், திருவள்ளுவருக்கு பின்னாடி. அந்த தேவார ஆசிரியர் அத்தனை பேரும் சொன்னாங்க, அந்த திருக்குறளுடைய சொல்லாட்சி அப்படியே பல இடங்களில் வைத்து காட்டுகிறார்கள். அது நிறைய பட்டியலே போட்டுக்கிறோம் எங்களுடைய நூல்கள்ல. ஆகவே தேவார சொல்லாட்சி திருக்குறள் சொல்லாட்சி எங்கேயெல்லாம் அப்படியே வருது என்று. அதுக்கப்புறம் நம்முடைய உமாவி சிவத்துடைய தனிப்பாடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தனிப்பாடல் ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், தமிழிலே மேலான நூல்கள் என்றால் ஒரு ஆறு நூல்கள் தான் பேர். சொன்னவர் யாரா, உமாவதி சிவம். தனிப்பாடல சொல்றார். அப்ப சொன்னார் அந்த ஆறு நூல்கள் என்னன்னு பட்டியல் போட்டு காமிச்சார். வள்ளுவர் நூல் அன்பதிரு வாசகம் தொல் காப்பியமே, தெள்ளுவரி மேலழகன் செய்த ஊரை, ஒன்னிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தன்னமிழின் மேலாம் தரம். ஆகவே தமிழிலே மேலான தரத்தையுடைய நூல்கள் இந்த ஆறு நூல்கள் தான் என்று உமாவிஸ்வரன் நம்முடைய சாஸ்திர ஆசிரியர் சொல்லியிருக்கிறதுனால அது நிச்சயமாக அது சைவ மெய்ஞானி தான் என்பது எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. அதை விட இன்னொரு அருமையான செய்தி, இந்த திருக்குறளுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், திருவள்ளுவ மாலைன்னு ஒரு நூல் இருக்கும். அந்த திருவள்ளுவ மாலையில 49 புலவர்கள் அவருக்கு சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன சிறப்புன்னு கேட்டா, திருவள்ளுவர் காலத்திலேயே இருந்தவர்கள் சங்கத்திலே இருந்த புலவர்கள் சாற்றுக்கவி கொடுத்தார்கள். அதுதான் திருவள்ளுவ மாலை. அந்த திருவள்ளுவ மாலையில முதல் சாற்றுக்கவி என்ன போட்டிருக்கோம்னா அசரீரின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அசரீரி. அந்த அசரீரின் என்னன்னு கேட்டா சோமசுந்தர கடவுளுடைய வார்த்தை, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்லணும்னா, திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தது உருத்திர சன்மன் ஒக்க இருக்க. என அந்த நூலையெல்லாம் பாதுகாக்கணும், இல்லைன்னா அடுத்த திருக்குறள் எடிஷன்ல திருவள்ளுவர் மாலையவே எடுத்துருவான். இது கடவுள் வாக்குன்னு தெரிஞ்சாங்கிறது ரொம்ப சந்தோஷம். இது கடவுள் வாக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் இப்படி ஒரு இடைஞ்சல் இருக்கான்னு எடுத்துருவான் அதுல இருந்து அடுத்த எடிஷன்ல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருவள்ளுவர் படத்தை பார்த்தால் அவருடைய நெற்றியிலே விபூதி இருந்தது, அவருடைய கழுத்திலே உத்ராசம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பதியக்கூடிய திருவள்ளுவர் படத்துல விபூதி இல்ல, உத்ராசம் இல்ல, இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியல. ஆகவே அவரே ஒரு பொது எல்லாருக்கும் பொதுவானவர் என்று காட்டுவதற்காக இந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே போல இந்த மாதிரி சோமசுந்தர கடவுளுடைய அசரீதி வாக்கு திருக்குறள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அடுத்தால எடுத்துருவான், அந்த பாட்டை எடுத்துருவான். இன்னைக்கு வந்து மாடல் லெசனே ஸ்கூல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல, அது போல ஆயிரும். அதாவது என்ன வரலாறு மட்டும் லேசா சொல்றேன் உங்களுக்கு. அதாவது திருவள்ளுவர் அரங்கேறுவதற்கான நூலை கொடுத்தார். ஆனா சங்க புலவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு, திருவள்ளுவர் எதற்காக, திருவள்ளுவர் யார், பிரம்மதேவனே தான் திருவள்ளுவராக அனுப்பப்பட்டார். யாரால் அனுப்பப்பட்டார், சிவபெருமானால் அனுப்பப்பட்டார். ஆகவே பிரம்மனை திருவள்ளுவராகவும் திருமாலை இடைக்காடராகவும் சரஸ்வதியை ஔவையாராகவும் அனுப்பினார். அனுப்பிச்சது யாரு? சிவபெருமா. எதற்காக அனுப்பிச்சார் என்றால், சங்க புலவர்களுடைய கர்வத்தை அடக்குவதற்காக. எங்களுக்கு இணையா படிச்சவங்க யாருமே இல்லைன்னு ஒரு இருமாப்பு இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவருடைய பாதத்திலான இருக்கு சங்கம். மதுரை சோமேந்திர கழகர்கள் தான் சங்கத்துக்கே தலைவர். ஆகவே சங்க புலவர்கள் இது மாதிரி நினைச்சாங்களாம், கல்வியில செருக்கு வரப்படாது. அந்த செருக்கு வந்ததுனால சங்கத்தாருடைய செருக்கை அடக்குவதற்காகத்தான் திருவள்ளுவரையும் ஔவையாரையும் இடைக்காலரையும் அனுப்பினார் என்று வரலாறு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எல்லாமே சிவபெருமான் செய்த நாடகம் தான், வேற ஒண்ணு இல்லை. கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் சிவபெருமான் தான். அதாவது என்ன சொன்னாங்க, திருக்குறள் வந்து நான் அரங்கேற்றணும் என்று அவர் கொடுத்த உடனே அவன் என்ன கேட்டான், சங்கப்புறவர்கள் எல்லாம் உங்க பயோடேட்டா கொண்டாடலாம், பயோடேட்டா இருக்கான்னு கேட்டான். அவர் சொன்னாரு, பயோடேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல வீவர்னு போட்டார். பயோடேட்டா கொடுத்தார் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் என்ற வார்த்தைக்கு அமெரிக்க சாமி மொழிபெயர்த்திருக்கிறார், திருவள்ளுவர் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்கார், ஹோலி வீவர் அப்படின்னு கொடுத்திருக்க. அமெரிக்காவில் பிரிட்டிஷ் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னா, பார்த்த உடனே after all you are a weaver. அது ரொம்ப நேரமா மதிச்சுட்டான். நாங்கள்லாம் தமிழுக்குன்னே உயிரை கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏன் இதே தொழிலா வச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கே தமிழோட எல்லாம் தெரியலன்னோ இல்லையா. நீ ஒரு நெசவு தொழில் பண்ற ஆளுக்கு என்ன உன்னுடைய நூல் எங்க சங்கத்தை அரங்கேறினா எங்களுக்கு அவமானம் தான். அப்பொழுது அது கொடுத்த பரவாயில்லை, அது தெரியும். அப்புறம் திருவள்ளுவர் சொன்னார், வரலாறு நீ என் நூல் அரங்கேற்ற வேண்டாம் இல்லையா, என்னுடைய நூலை அந்த சங்கத்துல வச்சா போதும். சங்கப்புலவர் அமர்ந்திருக்கிற 49 இருக்கை இல்லையா, 49 சீட்டு, அது தகுதியுடைய ஒரு ஆள் வந்தா தான் இடம் கொடுக்குமா சங்கப்பலக, அப்படி உனக்கு மதுரை இருந்ததாக வரலாறு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மறுநாள் அரங்கேற்றம், அந்த அரங்கேற்றத்துக்கு தேதி குறிச்சாச்சு. அப்ப ஒரு அசரீரி வாக்கு வந்துதான் சோமசுந்தர் கழகளுக்கு வந்து, அந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க இல்லையா. என்ன வந்தது என்றால், ஏ உக்கிர பெருவழுதியே, யார் பேசுறதுன்னு தெரியலேன்னு கேட்டான். நான் தான் சோமசுந்தர கடவுள் பேசுகிறேன் சொன்னார். நான் பேசுறது சோமசுந்தர கடவுள் பேசுகிறேன். அப்ப சொன்னாரு, இந்த திருக்குறளுக்கு நடைமா இங்கே ஒரு புரோட்டோகால் மரபு, திருக்குறளை அரங்கேற்றக்கூடிய மரபணி மாத்திரம். ஒரு நூல் அரங்கேற வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் எப்படி வளர்க்கணும் கேட்டால், 49 புலவரும் மேல இருப்பாங்க, திருவள்ளுவர் கீழே இருப்பார். இவர் ஒவ்வொரு குறையா படிக்கணும், 49 புலவர் யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும். 49 புலவர் ஓகேன்னு சொன்னா தான் நூல் அரங்கேறும். நடக்கிற காரியமா இது? அப்படிதான் மரபு சங்கத்தில் அப்படி வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய சங்கம் அது, அதனால சங்கத்துக்கு அவ்வளவு மரியாதை. ஆனா இவர் என்ன சொன்னார், நான் சோமதர் கழக சொன்னார், நீ திருவள்ளுவர் யார் என்றால் நீ உணரவில்லை, நீ நாளை திருக்குறள் அரங்கேற்றத்திற்கு நடைமுறையை மாற்ற வேண்டும். சாமி உத்தரவுனா பாண்டியன் என்ன பண்ணுவான், சோமதர் கழக உத்தரவு போட்டா பாண்டியம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மதுரை மாநகரிலே வணிகர் வீதியிலே உப்பூரி குடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார், ஒரு வணிகர். அந்த உப்பூரி குடிகளாருக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு 5 ஆகிறது, அவன் பிறவியிலிருந்து ஊமையாக இருக்கிறான், அவன் பெயர் உருத்திர சன்மன், அவனை சாதாரண ஊமைப்பிள்ளை என்று இகழாதே, அவன் அபர சுப்பிரமணியராக இருந்த ஒரு ஆன்மாவை நான் மதுரையிலே பிறக்குமாறு செய்திருக்கிறேன். ஆகவே அந்த உருத்திர சன்மனை அழைத்துக் கொண்டு வந்து திருவள்ளுவரையும் உருத்திர சன்மனையும் மேலே இருக்க வைத்து, நீங்க 49 புலவரும் நீ உட்பட கீழே இருந்து கேட்க கடவுது. நடைமுறையை திருவள்ளுவர் தான் மாத்தனாக வரலாறு. அதனால சோமசர் கழகம் என்ன சொன்னாராம், திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க இருக்கு. நீங்க உங்க புத்தகம் இருக்கும்னு நினைக்கிற பாட்டு, நீங்க எந்த கடை உரையில முதல் பாட்டை எடுத்து பாருங்க, திருவள்ளுவர் மாலையில என்ன சொல்லுது என்றால், திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு உருத்திர சன்மன் ஒக்க இருக்க என்று அப்படி நூல் அரங்கி இருக்கிறது என்றால், அப்ப என்ன அர்த்தம், அது சோமசுந்தர கடவுளுடைய வாக்குன்னு அர்த்தம். சார் இது கதை, இவ்வளவு கதையை சொல்லி விட்டுருக்காங்க சார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு கல்லாடம் என்கின்ற நூல் இருக்கு, கல்லாடம் தமிழ முக்கியமான ஒரு நூல். அந்த கல்லாடத்தில் தெளிவாக வருகிறது, உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் தனக்கு வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கட்பெருமான். இப்படி நமக்கு பிடிக்காததெல்லாம் அது நூல் இல்ல சார்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான், அட்டைதான் மிஞ்சும் அப்புறம் இல்லையா. கல்லாடம் என்ற நூலிலே தெருவாக அந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவர் மாலை பாடியது சோமசுந்தர கடவுள்தான் என்று தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக சோமசுந்தர கடவுளே ஏற்றுக்கொண்ட நூல் என்றால் அப்புறம் நம்முடைய அறிவின் கொண்டு அதை நாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை இல்லையா. அது மட்டுமல்ல, அந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர சொற்களுக்கெல்லாம் இணையான சில சொற்களை வள்ளுவர் கையாளுகிறார், இலக்கிய சொற்களாக கையாளுகிறார். இப்ப ஆணவம் அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆணவம் என்ற சொல்லுக்கு இருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சகலம் என்ற சொல்லுக்கு மருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறை உணர்வு வரப்பெற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெருள் என்று பெயர் சொல்கிறார். தெருள் இறைவனுடைய அருளை பெற்ற நிலைக்கு அருள் என்று பெயர் சொன்னார். இறைவனையே பொருள் என்றார். ஆகவே இருள், மருள், தெருள், அருள், பொருள் இந்த ஐந்து வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். இது ஏன் பயன்படுத்துகிறார் என்றால் அவர் சொன்னது நீதி நூல் என்பதற்காக சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் இலக்கியமா பேசுறார் அவர் தான். ஐயா அவரை கேட்டீங்களா, இருள் நீங்க வீரப்பனையா கேட்டாங்க, இந்த இருள் என்பது ஆணவத்தை தான் குறிக்குமான்னு. திருவள்ளுவர் அதே பொருள் தான் வைக்கிறார். ஆகவே ஆணவத்திற்கு இருள் என்றும் சகலத்திற்கு மருள் என்றும், அதாவது ஆன்மா ஆணவத்தோடு கூடி கிடந்த நிலைதான் இருள். அப்புறம் மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் கூட்டினவன அதுக்கு பேர் மருள். இப்ப நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம், மருள் இருக்கிறோம். இருள்ல இருந்து நீக்கியாச்சு, சிவருமா நீக்கியாச்சு நம்மள, இப்ப மருள் இருக்கிறோம். ஆனா நம்ம மட்டும் மருள்னு சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க தெருளுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தெருள் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன்னா அது மருள், சித்தாந்தம் படிச்சா அது தெருள், அதுக்கப்புறம் நமக்கு வருவது அருள். அந்த அருள் வந்தா நமக்கு கிடைக்க போவது பொருள், அவ்வளவுதான் சிவபெருமான் பொருள். ஆகவே இந்த இருள், மருள், தெருள், அருள், பொருள் என்ற வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு சித்தாந்த வார்த்தையை போட்டீங்கன்னா அர்த்தம் கரெக்டா வரும். அப்ப என்ன தெரியுது கேட்டா, அந்த சித்தாந்த பரிபாஷையை மட்டும் அவர் வந்து தவிர்த்து கொண்டு இலக்கியமாக செய்திருக்கிறார் அவ்வளவுதான் என்பதை நான் உணர முடியும். இலக்கியத்தில் வச்சதுனால இலக்கியமா சொல்றேன். அப்புறம் மெய்யுணர்தல் ஒரு அதிகாரம், அதாவது ரெண்டு வச்சிருக்கிறார். அறிவுடைமை என்பது வேறு, மெய்யுணர்தல் என்பது வேறு. அறிவுடைமை என்ற அதிகாரத்தை எங்க கொண்டு வச்சாரு, பொருட்பால கொண்டு வச்சார். ஆனா மெய்யுணர்தல் எங்க வச்சார், அறத்துப்பால வச்சார். இந்த அறத்துப்பால அவர் சொன்ன ஒழுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த பூர்வ ஜென்ம உணர்வு இருந்தா தான் வரும் இல்லையா. ஏன்னா அறம் என்பது என்னன்னு கேட்டீங்க, அறத்துக்கும் பொருளுக்கும் அறத்து அறம் என்ன என்ன செய்யணும் கேட்டா, இந்த அறத்தை செஞ்சுட்டு உடனே பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணா அதுக்கு அறம்னு பேர் இல்லை இல்லையா. அரச மரத்தை சுத்திட்டு அடி வயதுல கை வச்சு பார்த்தாடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்க்க கூடாது. அறம் எப்பொழுதுமே பலனை கொடுக்கும், ஆனால் நின்றுதான் பலனை கொடுக்கும். 36வது அதிகாரமா வச்சார் மெய்யுணர்தல். அப்ப என்னன்னா, அறிவுடைமை என்பது வேறு, மெய்யுணர்தல் என்பது வேறு. ஞாபகத்தை திருவள்ளுவருடைய அகராதிப்படி இந்த உலகத்து கலைகள் எல்லாம் வந்து அது அறிவு அவ்வளவுதான். இந்த உலகத்து கலைகள் தெரிவதனால இளைஞனை பற்றி அறிஞ்சதான் ஆக முடியாது. அதுக்கு மெய்யுணர்தல் பெயர் வச்சார். அந்த மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தை 36வது அதிகாரமா வச்சார். அதனுடைய குறிப்பு என்னன்னு கேட்டா, 36 தத்துவத்தை உணர்ந்ததுதான் மெய்யுணர்வு. அதனுடைய குறிப்பால உணர்த்தினார். 36வது அதிகாரமா வச்சார்னா 36 தத்துவங்களை உணர்ந்தவன் தான் மெய்யுணர்வு கைவரப்பட்டவன் என்பது அதனுடைய நுட்பம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பல அருமையான இலக்கிய இலக்கியத்தில் சொல்ல எப்படி கொள்ளணும், எப்படி பொருள் பார்க்கணும் என்று சொல்லுகின்ற இடத்துல நம்முடைய மாபாடிய கர்த்தர் மாபாடியத்தில் திருக்குறளை பல இடங்களில் மேற்கோள் காட்டுறார். இது மாதிரி சொல்லாட்சி உண்டா என்றால் திருவள்ளுவர் ஆண்டிருக்கிறார் பாருங்கிறார் மாதிரி பல, அது சொன்னால் அதே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம். திருக்குறளை வரக்கூடிய சொல்லாட்சிகள் இலக்கண குறிப்பை வைத்துக் கொண்டு அதுக்கு அமைதி காண்கிறார். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் அர்த்தம்னு அர்த்தம்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு, அந்த அர்த்தத்தை நிகழ்ந்து இருக்கணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நிகண்டில இதுக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஒரு 50% மார்க். அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதே பொருள்ல சான்றோர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்களா? இதான் அந்த காலத்துல அரங்கேற்றத்தில் அதான் அரங்கேற்றம்னு வச்சாங்க. இப்ப எல்லாம் அரங்கேற்றா வேண்டியது, நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டியது, யாராவது எனக்கு வேண்டிய ஆளை பிடிக்க வேண்டியது, இவர் பெரிய இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் இவர மாதிரி புத்தகம் வரைக்கும் படிச்சதே இல்லை, ஒரு அணிந்துரை வாங்கிடுவோம். அந்த காலத்தில் அரங்கேற்றம்னு வச்சதுனாலதான் நெறியாக இருந்தது இல்லையா. சான்றோர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை நூல் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையெல்லாம் அப்படி ஒரு மரபு இருந்தது. அந்த நூலுக்கு நிகண்டுல அந்த பொருள் சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா அது முதல்ல காட்டணும். அதான் நிகண்டு, அந்த காலத்து டிக்ஷனரி நிகண்டு. அது மட்டும் காணாது, அதே பொருள்ல சான்றோர் ஆட்சி பண்ணாங்களா, அதே பொருள் யாராவது ஆட்சி பண்ணி காமிச்சிருக்கிறாங்களா காட்டுற. உதாரணமா எடுத்துக்கொண்டால் நாகரீகம், நயத்தது நாகரீகம் வேண்டுபவர், பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இப்ப நாகரீகம் வார்த்தை நீங்க எழுத சொன்னா என்ன எழுத போறீங்க? எல்லாம் பேண்ட் டைட் சூட் எல்லாம் டை எல்லாம் கட்டிக்கிட்டாதான் நாகரீகம். இன்னைக்கு நாகரீகம் சொல்ல அப்படிதான் நம்ம கையாண்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அங்க பரிமேல என்ன உரை எழுதினாரு? நாகரீகம். நாகரீகம் என்பது கண்ணோட்டம். நாகரீகம் என்பதற்கு வார்த்தை என்ன வருதா? பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து உங்க கண்ணீர் வரணும். உங்களுக்கு வந்தா நீங்க நாகரீகம் உடையவர். அப்போ நாகரீகம் சொல்ற நாகரீகம் அது தமிழ் வார்த்தை தெரியுது. அப்ப நாகரீகம் என்பது கண்ணோட்டம் அப்படின்னு எழுதுறாரு. மெர்சி, இன்னைக்கு ஆங்கிலம் சொல்ற மெர்சி, அது வரணும். அதுக்கு உடனே இதுதான் அர்த்தம் பரிமாறு என்ன பண்றாரு? இது நான் சொல்லதான் அர்த்தம் சொல்லல, அது பரிபாடு எடுத்து காட்டுவார் நினைக்கிறேன். சங்க நூலை எடுத்து காமிச்சு இந்த நூல் எப்படி ஆடப்பட்டிருக்கிறது அப்படின்னு காட்டுவான். அந்த காலத்துல பழைய முத்து தாண்டவர் பாடல் ஒண்ணு உண்டு, அம்மாக்கு தெரிஞ்சுதான். அந்த சிதம்பர ராஜ பெருமானை பற்றி முத்து தாண்டவர் கீர்த்தனைகள் தான் அது வரும் நினைக்கிறேன். மிக நாகரீகமாகவே நடன சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். சொல்ற மிக நாகரீகமாக நடன சபையில், கனக சபையில என்ன அது யாரு முத்தம் ஆடினார். அருமையான பாட்டு. அது வார்த்தை வருது நாகரீகம். அவர் ஆடுற நாகரீகமாக இருக்கு, கோமணத்தை கட்டிட்டு ஆடுறாரு இல்லையா. தர்ராஜ பெருமாள் கோமணம் தான் கட்டிருக்காரு, அவரை ஜடைகள்லாம் விரிச்சு அப்படியே கிடக்குது. இத போய் நாகரீகம் ஆடுறாருங்கிறாரு இல்லையா. அப்ப என்ன இருக்கும் அந்த நாகரீகம்னா? அங்கே அதான் பதிமையில சொன்ன வார்த்தை, நாகரீகம் என்பது கண்ணோட்டம். இந்த எல்லா உயிரிகள் மீதும் கருணை கொண்டு ஆடுகிறார்னு அர்த்தமே ஒழிய நாகரீகம் ஒரு சொல்லாட்சி. ஆகிய திருக்குறள் வரக்கூடிய நாகரீகம் என்ற சொல்லுக்கு கண்ணோட்டம் என்பதுதான் பொருள் என்று பரிமையாளர் உரை எழுதினார். எதுக்காக எழுதினாலும் பரிமையாளரும் அதே தான் கையாளுவார். சிவஞான முனிவர், பரிமேலழகர், சேனாவரையர் இவங்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு இதுதான் பொருள் சொன்னா நான் சொல்லதான் பொருள் சொல்ல மாட்டாங்க. இதே பொருள்ல ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று காட்டுவார்கள். அந்த வகையிலே திருக்குறளுடைய ஆட்சியை பல்வேறு இடங்களில நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு ஆட்சி செய்து காட்டுகிறார்கள் மாபாடியத்தில். ஆகையினாலையும் அது ஒரு சான்றோர்களினாலே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் என்பது நமக்கு தெரிகிறது. இவ்வாறாக அந்த திருவள்ளுவரை பற்றி பலவிதமான சிந்தனைகள். இன்றைக்கு நாம் வந்து எடுத்துக்கொண்டது திருவள்ளுவருக்கு எல்லாரும் ஏற்றம் கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட, அதனாலதான் பரிமையாளர் பல இடத்தில் எழுதும் பொழுது இவ்வாறு கூறுவாரும் உலர் அப்படின்றார் இல்லையா. ஆனா அதை மறுக்கிறார் சிலர், மறுக்கிறார் சிலர், சொல்லாம விட்டு போயிடுறார் இல்லையா. இந்த இன்பனத்தான் கூட எழுதும் பொழுது சொல்வார், அனிமாதி சித்துக்களை முதலாக உடையார் என்பாரும், கடையிலா அறிவை முதலாக உடையாரும் உடையர் என்று சொல்லுவாரும் உலர் அப்படிங்கிறார். ஆனா நான் வந்து ஐ டிஸ்அக்ரி. ஏற்கனவே திருக்குறளுக்கு உரை எழுதினார் ரெண்டு பேர், என்ன உரை எழுதினு காமிச்சிட்டார். ஒன்று அனிமா முதலிய எண்பது சித்துக்களை உடையவர்கள் அதான் இன்குணத்தான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினான் உரையாசிரியர். இன்னொரு உரையாசிரியர் எழுதினாரு, சமணர்கள் சொல்லக்கூடிய கடையிலா அறிவு, கடையிலா வீரியம் அப்படின்னு, கடையிலா கடையிலா கடையிலான்னு ஒரு எட்டு சொன்னான் சமணர். ஆகவே அந்த எட்டு குணத்தை உடையவர்கள் ஒருத்தன் உரை எழுதினான் பரிமையாளருக்கு முன்னாடியே. என்ன அணிமாதியை முதலாக உடையார் என்பாரும், கடையிலா அறிவை முதலாக உடையார் என்பாரும் உலர். உலர்னா உலர் இருந்தாங்க அர்த்தம், உலர்றாங்க ஒரு அர்த்தம் அப்படி சொல்லு. ஆனால் என்குணத்தார் என்பது சைவாவத்து கூறப்பட்டது. என்பதுதான் என்னுடைய முடிவுட்டார் இல்லையா. இவ்வளவுக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோயில் அர்ச்சனை பண்றவர் அதான் பெரிய வேடிக்கை. இந்த பரிமேலட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, தான் வந்தது பெருமாள் கோயில் அர்ச்சகர், ஆனால் இங்கே சைவானந்தத்துக்கு கூறப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. வைணவர்கிட்ட என்ன பாடுபட்டாரோ தெரியல சொன்னதுக்கா. ஆனாலும் ஏன்னு கேட்டா, அதை ஏன் பாராட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சுவாமிகளினாலேயே பாராட்டப்பட்ட ரெண்டு உரையாசிரியர்கள், ஒருத்தர் பரிமேலர், இன்னொரு சேனாவரையன். சிவஞான சுவாமியே பாராட்டுறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு யாருக்காவது கிடைக்குமா இல்லையா? அப்படி ரெண்டு உரையாசிரியர், பரிமேலர் ஒருத்தர், சேனாவரையர் ஒருத்தர். ஆகவே பரிமேலர் உரையைத்தான் நம்முடைய சான்றோர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவசை நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ தெளி என்று அந்த உரைக்கு ஏற்றம் கொடுத்தார்கள் என்று கூறிக்கொண்டு பல செய்திகளை இவ்வாறு நாம் நோக்கிக் கொண்டே சென்றார். திருவள்ளுவர் ஒரு சைவ மெய்ஞானிதான் என்பதில் எந்த விதமான, நமக்கு முதல்ல குரு பூஜை செய்தாலே சைவ மெய்ஞானிதான். சைவத்தில் இன்னொரு குறிப்பை நீங்க கவனிக்கணும், நாம என்னைக்காவது நம்முடைய மடாலயங்களிலேயோ நம்முடைய சபைகளிலேயோ சித்தர்களுக்கு குரு பூஜை செய்யறதில்ல. சித்தருக்கு குரு பூஜை உண்டா? பாம்பாட்டு சித்தர் குரு பூஜை, அழுகணி சித்தர் குரு பூஜை சைவத்தை கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப சித்தர்களுக்கு நாம் குரு பூஜை செய்வது இல்லை, ஞாபகத்தை வச்சுக்கணும். சைவத்துல சித்தர்களுக்கு குரு பூஜை கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல அப்படி இல்ல, சித்தர் வீடம்னு போட்டுக்கிட்டாதான் மரியாதை வருது இல்லையா? உலகத்துல இன்னைக்கு அப்படி இல்ல, ஏதாவது ஒண்ணு போட்டு சித்தர் வீடம், 7 மணிலிருந்து 8 மணிக்கு அருள் வாக்குன்னு போட்டுக்கணும். அப்ப சைவத்துல என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கு மட்டுமே குரு பூஜை என்பது வரையறுத்திருக்கிறார்கள். அப்போ நாம குரு பூஜை கொண்டாடுறோம்னு சொன்னாலே ஒரு ஞானிதான், சந்தேகமே கிடையாது. ஆகவே திருவள்ளுவருக்கு குரு பூஜை இருப்பதனால அவர் சைவ மெய்ஞானிதான் என்பதும், திருக்குறள் என்பது நம்முடைய சமய குரவர்கள் சந்தான குரவர்கள் எல்லாராலேயும் பாராட்டப்பட்ட அல்லது மேற்கோளாக எடுத்து ஆளப்பட்ட அல்லது அவருடைய வாக்கை பிரமாணமாக கொண்ட நூலாக அவர்கள் அறிந்து கொண்டு வைத்து பாராட்டியிருக்கிறார்கள் என்பதும் நான் இதுவரை கேட்ட செய்திகளினாலே தெரிந்து கொள்ளலாம். அம்மா அவர்கள் நூல் நிறைய வச்சிருக்கீங்களா? அனுப்பலாம். அதுவே திருக்குறளின் கிடைச்சலாம். திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தம் அருமையான நூல் நல்லபட இருக்குது. இது ஒரு ஒன்னோ ரெண்டோ தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அம்மாட்ட கொடுத்தா குரியல வாங்கிடலான். என்ன விலை சொல்லுங்க? 50 ரூபாய். ஆகவே இது மாதிரி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இதை நாம ஊன்றி கற்கும் பொழுது திருக்குறளுடைய உட்கிடக்கையும் அறிந்தவர்களாகிறோம். சைவ சித்தாந்தத்திலேயே ஒரு தெளிவு வருகிறது. இந்த ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த புத்தகத்தை படிச்சோம்னா திருக்குறளுக்கு மற்றவர்கள் சொன்ன விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன சொல்கிறோம் தெரிந்து கொள்ளலாம். சைவ சித்தாந்தத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அளவிலே. அது மாதிரி பல நூல்களையும் நம்ம ஆராய்ச்சி என்று சொன்னால் பல நூல்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, முன்னாடி வந்த நூல் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம இவங்க ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. இங்கிலீஷ்காரன் அப்படி பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒரு பொருள் ஆராய்ச்சி பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்ல எத்தனை ஆராய்ச்சி வந்திருக்கோ அவ்வளவுத்தையும் படிச்சுட்டு தான் இவன் ஆராய்ச்சி எழுதுவான். நம்ம ஆள்கிட்ட என்ன சிறப்பு தெரியுமா? எதையுமே படிக்காம ஆராய்ச்சி பண்ணுவான். அதான் பெரிய கரு. ஆகையில அந்த ஆராய்ச்சி நோக்கிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நல்ல அருமையான விருந்து இல்லையா? நான் சொல்லுகின்ற 3 நூல்கள், வஜ்ரவேலுமுதியாருடைய நூல், வாலயானந்த சுவாமிகளுடைய நூல், அப்புறம் சவாலிநாதனுடைய நூல், இந்த 3 நூல்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே மேலும் ஆராய்ச்சி செய்ய விரும்புகின்றவர்கள் அந்த நூல் வழியை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை ஸ்ரீ அருணை வடிவேலு முதலியார் என்று காஞ்சிபுரத்தில் ஒருவர் இருந்தார், சென்னையில் இருந்தார் கடைசி நேரத்தில் இல்லையா? அப்படிதான் 1 வருஷம் தான் ஆச்சு காலமாய். பொதுவாக திருவாவூரை ஆதீனத்திலே இருந்த பெரிய மகாவித்வான்களே சிறந்தவர் ஜட்டபாணி தேசிகர். அதுபோல தருமபுர ஆதீனத்திலே இருந்த மகாவித்வான்கள் சிறந்தவர் சி அருணை வடிவேலு முதலியார். அந்த அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் இந்த சித்தாந்த வித்தகர் வஜ்ரவேலு முதலியார் அவருடைய இந்த திருக்குறள் உட்கடக்கையை பற்றி ஒரு மதிப்பு எழுதியிருக்கிறார். இது அருமையாக இருக்கும். அதை பார்த்தாலே இது எப்பொழுதுமே ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை பாராட்டுவதுதான் சிறப்பு இல்லையா? இல்லைன்னா பெரும்பாலும் அப்படி பார்க்க முடியாது. ரெண்டு அறிஞர்கள் ஒண்ணு போல கருத்து சொல்ல மாட்டாங்க. அப்பதான் அறிஞர் அவர். நினைப்பார் அப்படி இல்ல. அவருடைய உண்மையான அறிவை போற்றி மிக அருமையாக அருணை வடிவேலு முதலியார்கள் அதற்கு அணிந்துரை செய்திருக்கிறார்கள். அதை நம்ம படித்துக் கொண்டாலே இந்த நூலை நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணம், ஒரு வேகம் நமக்கு வரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நம பார்வதி பதை அரஹர மகாதேவி.